சங்கநாத நேர்களுக்கு எனது காலை வணக்கம். இன்று 10ஆம் திகதி ஆணி மாதம் 2020, தமிழுக்கு சர்வாரி ஆணி 26, வெள்ளிக்கிழமை, ஜில்ஹாயிதா 18. இன்றைய இந்த காலை பொழுது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒளிமயமாக இனிதாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக வளமை போல் நமக்கு இன்றும் திருக்குறளை வழங்குகின்றார் மேர்வின் கொன்சென்ட்ரேன் அவர்கள்.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 10வது குறள், 40வது குறள், சேற்பாளது ஓரும் அரணே ஒருவற்கு உயற்பாளது ஓரும் பலி. சேற்பாளது ஓரும் அரணே ஒருவற்கு உயற்பாளது ஓரும் பலி. உலகின் தடுமாற்றம் பெரிது. அறநறி பணம் தருமா, மகிழ்ச்சி தருமா? மனத்தடுமாற்றம் ஒவ்வொரு கணமும் ஏற்படுகிறது. நேர்முகமாகவும் எதிர்முகமாகவும் மீண்டும் மீண்டும் திருவள்ளுவர் அறநறியை வற்புறுத்துவதன் காரணம் மனத்தடுமாற்றத்தை போக்கவே. காரணமெல்லாம் காட்ட விரும்பாமல் திருவள்ளுவர் அடித்துச் சொல்லும் இடம் இது. ஒருவன் செய்யத்தகுவன யாவும் அறநறிப்பட்ட நல்வினைகளே, அவன் கைவிடத்தகுவன யாவும் பழியோடுபட்ட தீவினைகளே. இடப்பக்கம் போ என்பதும் நில் கவனி செல் என்பதும் சாலை விதிகள். இவற்றை மீறினால் விபத்து ஏற்படும். இவற்றைப் போல் சமுதாயத்தில் கூட்டு வாழ்க்கையில் கேடு வராமல் தடுக்கவும், தனி மனிதன் தன் மனச்சாட்சிக்கு மாறுபடாமல் வாழவும், அதே சமயம் பிறருக்கும் பிராணிகளுக்கும் உதவிக்கரணையையும் தூய்மையையும் வளர்த்து மெய்யுணர்வு பெறவும் பெரியோர் வகுத்து வைத்த ஒழுங்குமுறைதான் அறம். நன்மை எது தீமை எது என்று அறிந்து நன்மையுடன் கருணையையும் உண்மையையும் நியாயத்தையும் இணைத்து அறம் என்று வைத்துள்ளார்கள். ஆகவே சமுதாய மோதல், உரசல், விபத்து முதலியவை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொருவனும் ஒரு காரியத்தை எடுக்கும் போது நில் கவனி செல் என்ற விதியை பின்பற்ற வேண்டும். சற்று அவசரப்படாமல் அது அறமா என்று எண்ணி முடிவெடுத்த பிறகு செய்ய வேண்டும். அறத்திற்கு எதிரானது பழி. பழியான செயலை நமது ஆசை, நமது மனைவியின் ஆசை, பிள்ளைகளின் ஆசைக்காக தெரிந்தே செய்யாமல் இருக்க பழியை தவிர்க்க எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் மற்றொருவனின் நலத்துடன் மோதல் வந்துவிடும். மனச்சாட்சிக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். லஞ்சத்தால் அதிகாரியின் வாயை மூடலாம், மனச்சாட்சியை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே சமுதாயம், அரசியல், வியாபாரம், இன்பம், பிள்ளையின் கல்வி முதலிய எந்த துறையிலும் அறச்செயலே செய்ய வேண்டும். பழியை விலக்க வேண்டும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 4வது அதிகாரமான அறன் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 10வது குறள், 40வது குறள், சேற்பாளது ஓரும் அரணே ஒருவற்கு உடற்பாளது ஓரும் பலி. சேற்பாளது ஓரும் அரணே ஒருவற்கு உயற்பாளது ஓரும் பலி.
தேடல். பிரபல ஊடகவியலாளரும் சமூக சேவையாளரும் சமாதான நிதுவனுமாகிய செந்திரத்தம் செல்வர் திரு தில்லியர் பர்ணகுலசிங்கம் அவர்களின் ஆக்கத்தை உங்களுக்கு தருகின்றார் திருமதி ஞானகி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம்.
வணக்கம். இன்று தமிழர்களின் வாழ்க்கை முறைகள் அன்றும் இன்றும் எப்படி இருந்தது என பார்ப்போம். பண்டைய தமிழர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வகுத்து காட்டியதுடன் ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் வகுத்துள்ளனர். பண்டைய தமிழர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற உணர்வோடு வாழ்ந்தனர். தொல்காப்பியர் மக்களின் வாழ்வியலை முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என மூன்றாக பிரித்து வேறுபடுத்தியுள்ளார். இன்றைய சூழலில் வாழ்கின்ற தமிழர்கள் இயந்திரங்களோடு இயந்திரம் போன்று வாழ்கின்றார்கள். பண்டை தமிழர்கள் அதிகாலையில் துயிலெழுந்து தம் கடமைகளை செயலாற்றத் தொடங்கி விடுகிறார்கள். அன்று கடிகாரம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இன்று விடியலை அறிவதற்கு கடிகாரம் துணை செய்கிறது. அன்று வாழ்ந்தவர்கள் காலைக்கடன், மாலைக்கடன் என்று தங்கள் கடமைகளை கண்ணெனக் கருதி வாழ்ந்தார்கள். காலையில் பெண்கள் உறக்கத்திலிருந்து எழுந்து வீட்டின் வெளிப்புறத்தில் சாணம் தெளித்து அரிசி மாவால் கோலம் போட்டு அழகுபடுத்துவார்கள். சாணம் கிருமிகளை அகற்ற உதவி செய்கிறது. கோலம் பிற உயிர்களுக்கு உணவாக அமைகிறது. இது ஒரு அறமாக கருதப்பட்டது. இன்று இவரும் தண்ணீரை தெளித்து கல்மாவால் கோலம் எடுக்கிறார்கள். இதனால் கிருமிகளை அகற்ற முடியவில்லை. பிற உயிர்களுக்கு உணவு கொடுக்க முடிவதில்லை. அன்று சமையல் செய்வதற்கு களிமண்ணால் செய்யப்பட்ட சட்டி பானை போன்ற பாத்திரங்களை பயன்படுத்தினார்கள். அன்று ஆட்டுக்கல்லையும் மம்மியையும் பயன்படுத்தினார்கள். உணவை விறகு அடுப்பில் சமைத்தார்கள். ஆனால் இன்றைய நிலை வேறு. மா அரைப்பதற்கு கிரைண்டர் மிக்சி உள்ளன. விறகு அடுப்புக்கு பதிலாக எரிவாயு அடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு, மின்சார அடுப்பு என்று பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். தமிழர்கள் தங்களின் உணவாக சோளம், நெல், கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். இன்று நாகரிகமான உணவுகள் என்ற பெயரில் நச்சுத்தன்மை நிறைந்த உணவுகளையே உட்கொள்கின்றனர். உணவுகளை தயாரிப்பதில் பலவிதமான வேதிப்பொருட்களை பயன்படுத்துகின்றனர். இதனால் இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோய், புற்றுநோய் ஆகியவை உடலை தாக்குகின்றன. சங்க தமிழர்கள் காதலையும் வீரத்தையும் இரு கண்ணென கருதி வாழ்ந்தார்கள். காதல் என்பது கணவனும் மனைவியும் ஒருமித்து வாழ்வது. வீரம் நாட்டையும் நாட்டில் உள்ள மக்களையும் பாதுகாப்பது. இன்று காதல் திருமணம், கலப்பு திருமணம், பதிவு திருமணம் என்று நடத்துகிறார்கள். தமிழரின் பண்பாட்டில் முதன்மை பெற்றிருப்பது விருந்தோம்பல் எனும் பண்பே ஆகும். இத்தகைய பண்பு வேற்று நாட்டவரிடம் இருந்து தமிழரை பிரித்து காட்டுவதாக அமைகிறது. ஆனால் கால ஓட்டத்தில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இவற்றை தவிர்க்க முடியாது. காலத்தோடு நாம் வாழ பழக வேண்டும். நன்றி, வணக்கம்.
ஆனை நீர
உறவுகளே, தாயகத்திலேயே வாழ்ந்தாலும் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எமது தமிழ் மொழி நிலைத்திருக்க வேண்டும், அடுத்த சந்ததியினருக்கு கடத்தவும் வேண்டும் எனும் நல்லெண்ணத்துடன் ஊக்கத்துடன் செயலாற்றும் பெற்றோரின் ஆர்வத்துடனான ஈடுபாட்டை ஏனைய தமிழுறவுகளும் கருத்திற்கொண்டும் சங்கநாதம் வானொலியுடன் தொடர்ந்து இணைந்து இன்புற்றிருக்கவும் வேண்டுகின்றோம். இன்றைய இந்த சங்கநாதத்தில் அடுத்து ஹன்சின் மெர்வென் அவர்கள் பாரதியார் பற்றி கூறுகிறார். கேட்போம் பாருங்கள்.
நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நேரலைக்கு வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக் கொண்ட விடயமானது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். தமிழ் இலக்கிய வானில் சுடர் புத்தொளிரும் விண்மீன் பாரதியார். அவர் மகாகவி, புரட்சி கவிஞர், பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைத்த ஒப்பற்ற மகாகவி. இவர் தமிழ்நாட்டில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882 ஆண்டில் பிறந்தவர். தன் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட விரும்பியவர். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தம் பாடல்கள் மூலம் உறவூட்டியவர். புரட்சிகரமான கருத்துக்களை பாடல்களில் புகுத்தியவர். தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் உலக பாரதி புலவன் தோன்றினான் என்றொரு கவிஞர் பாரதியரை குறிப்பிடுகிறார். அடிமைத்தன எதிர்ப்பு, வீரம், தமிழ் பற்று, பெண் உரிமை உணர்வு, தொழில் வளர்ச்சி, தேசிய உணர்வு என்பன எல்லாம் பாரதியாரின் கவிதைகளில் பளிச்சிடுகின்றன. சமூக கொடுமைகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் கண்டித்து கவிதை பாடிய பாரதி கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற ஒப்பற்ற காலத்தால் அழியாத கவிதைகளையும் தந்துள்ளார். இவரது தேசிய பாடல்கள் கோழைகளையும் வீரக்கொள்ள செய்யும் சக்தி மிக்கவை. பாரதியின் தேசிய பாடல்களில் உளம் நிகழ்ந்த நாமக்கள் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் படித்தறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாட்டிசைக்க கேட்பானாக துடித்தெழுந்த தன்மலிந்த தோலை கொட்டி துளை மிகுந்த கந்தலுடை சுருக்கி கட்டி எடுத்தறிய வேணும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுது இக்கணுமே என்றார் திங்கு. அடித்துரைத்தே ஆவேசம் கொள்வான் என்றால் அப்பாட்டின் பெருமை சொல்ல யாரே வல்லார் என்று ஆவேச உணர்வுடன் பாடுகின்றார். பாரத நாட்டில் சுதந்திர கனலை வீறிக்கொண்டல செய்யும் சக்தி பாரதியின் பாடலுக்கே உண்டு என்பதை நாமக்கல் கவிஞரின் கவிதை நன்குணர்த்துகின்றது. மழலைகள் விரும்பும் கனிவோடு கூடிய கவிதை பல படைத்த கவிமணி தேசிய விநாயகப் பிள்ளை அவர்கள் பாரதி குறித்து பாடிய பாடல் ஒன்று. பாட்டுக்குரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிருகிருத்து போனேனடா, அந்த கிரிக்கை உளறு மொழி பொறுப்பாயடா என்று தொடங்குகிறது. பாரதியாரை நேரில் அறிந்து உணர்ந்து அவர் கவிதைகளிலே ஊரை துளைந்த பாவேந்தர் பாரதிதாசன் பாரதி பற்றி குறிப்பிடும் போது பைந்தவழி தேர் பாவன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, திட்டுக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா, காடு கவலும் கட்போர சொற்கோ, கற்பனையூற்றான் கவிதையின் புதையல், திறம் பாட வந்த மரபன், புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று போற்றுகிறார். பாரத நாட்டின் பழமையிலும் பெருமையிலும் ஈடுபாடு கொண்டிருந்த 20 நூற்றாண்டின் திணையற்ற கவிஞரான பாரதியார் பண்டைய மரபை பேணியதோடு மரபை மறுத்து தெம்மாங்கு, பள்ளு, சிந்து, கன்னி முதலிய நாட்டுப்புற பாடல் அமைப்பிலும் கவிதை பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனாற்றான் பாரதியை புதுமை கவிஞர் என்று புது கவிஞர்கள் போற்றுகிறார்கள். எளிய இலகுவான சொற்களை பயன்படுத்தி பாச்செய்த பாரதி அநேக கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். சின்ன சின்ன வசனங்கள், உயர் துடிப்புள்ள சொற்கள் கற்பனை திறன் அனைத்தையும் அவரது கட்டுரைகளில் காணலாம். பாரத நாட்டின் பழமையிலும் பெருமையிலும் ஈடுபாடு கொண்டிருந்த பாரதியார் வளரும் அறிவியல் புதுமைகளிலும் நாட்டம் கொண்டிருந்தார். இதனையே வெள்ளி பனிமலையின் நீடலோவோ அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்னும் வரிகள் அடையாளம் காட்டுகின்றன. பாரதியின் கவிதைகள் ஒவ்வொன்றும் சொற்சித்திரங்கள். அவை காலம் கடந்து வாழும் பெருமைக்குரியன. ஒரு மலை மாதத்தில் எட்டு புறத்தின் இழைத்த தெரு ஒன்றில் பிறந்த அந்த பிஞ்சு சூரியன் 1921 செப்டம்பர் மாதம் 11 நாளில் இவ்வுலகை விட்டு மறைந்தது. மகாகவி பாரதி மறைந்தாலும் அவரது கவிதைகள் மறையாது, ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கின்றன. அவரது அடிச்சுவட்டில் காலந்தோறும் புது புது கவிஞர்கள் தோன்றிக் கொண்டே இருப்பர். ஆகவே பாரதியாரின் படைப்புகள் மற்றும் கவிதைகளை பாதுகாத்து எமது அடுத்து வரும் சந்ததியினருக்கு ஒப்படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வருகை தந்திருக்கிறார் திரு பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு அன்பு கலந்த காலை வணக்கங்கள். நச்சிந்தனை நிகழ்ச்சியில் வானொலி வழியில் இந்த அழகிய காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனிதநேயம் நிறைந்தவர்களால் தான் இந்த பூமி இன்னும் ஓயாது உலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதநேய பண்பினை விளக்கும் சிறிய கதை ஒன்றை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். வாருங்கள் நேயர்களே. நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு என்று எழுதிய பலகையை தனது கடை கதவிற்கு மேல் மாட்டிக்கொண்டிருந்தார் அதன் உரிமையாளர். அந்த பலகை குழந்தைகளை ஈர்க்கும் என்று நினைத்தார் அவர். அவர் நினைத்தபடியே ஒரு சிறுவன் கடையின் முன் வந்து நின்றார். நாய்க்குட்டிகளை நீங்கள் என்ன விலைக்கு விற்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் என்று கடைக்காரர் பதில் சொன்னார். நான் நாய்க்குட்டிகளை பார்க்கலாமா என்று கேட்டான் அந்த சிறுவன். கடை உரிமையாளர் புன்னகைத்தவாறே கடையின் உள்பக்கம் திரும்பி விசிலடித்தார். நாய்க்கூண்டிலிருந்து பந்துகளைப் போல 5 நாய்க்குட்டிகள் ஓடி வந்தன. ஒரு குட்டி மட்டும் பின்னால் மெதுவாக வந்து கொண்டிருப்பதை பார்த்த சிறுவன், ஏன் அந்த குட்டி அப்படி வருகிறது என்று கேட்க, அதற்கு கடைக்காரர், பிறப்பிலேயே அந்த குட்டி முடமாக இருப்பதனால் வேகமாக ஓடாது என்று விவரமாக கூறினான். சிறுவனின் முகத்தில் ஆர்வம். இந்த குட்டிதான் எனக்கு வேண்டும் என்றான். கடைக்காரர் அவனிடம், தம்பி, இந்த நாய்க்குட்டியால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மற்ற குட்டிகளைப் போன்று உன்னோடு ஓடி விளையாட அதனால் முடியாது என்று கூறவும், உடனே அந்த சிறுவன் குனிந்து தன் இடக்கால் சட்டையை மெதுவாக மேலே உயர்த்திய நிலையில் வளைந்து முடமாகி போயிருந்த அக்காலில் ஓர் உலோகப்பட்டை மாட்டப்பட்டிருப்பதை அந்த கடைக்காரரிடம் காண்பித்தான். இப்போதுதான் அவன் கடைக்காரரை நிமிர்ந்து பார்த்து சொன்னான், என்னாலும் தான் ஓட முடியாது, குதிக்க முடியாது. இந்த குட்டி நாயின் கஷ்டத்தை புரிந்து கொள்பவர்கள் மட்டும்தான் அதனை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். எனவேதான் அந்த குட்டியை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்றான். கடைக்காரரின் கண்களில் கண்ணீர் பெருக சிறுவனை அணைத்து கொண்டார். என்ன நேயர்களே, கதை மூலம் கூற வந்த கருத்தை பாதிப்பேர் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மனிதர்கள் இவ்வுலகில் நிறைய பேர் வாழ்கிறார்கள், ஆனால் எத்தனை பேர் அவர்களில் மனிதநேயத்துடன் வாழ்கிறார்கள்? மேலை நாட்டு அறிஞர் ஒருவர், உன் வலியை உன்னால் உணர முடிந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய், ஆனால் பிறர் வலியை உன்னால் உணர முடிந்தால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கூறிய அழகிய வாசகத்துடன் இன்றைய நச்சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
அம்மா, நான் என்னை முதலில் ஒரு இருட்டறையில் கண்டுகொண்டேன். அப்பப்போ என் காதில் ஒரு இனிமையான குரல் கேட்டது. சில நேரங்களில் என்னை அன்போடு தட்டி தடவி அணைப்பது போல உணர்ந்தேன். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த இனிமையான குரல் கதறி அழுவது போல் என் காதுகளுக்கு ஒலித்தது. நானும் அதை கேட்டு துடித்தேன். அந்த கணமே எனக்கு வெளியே செல்ல வேண்டும் போல் தோன்றியது. எப்படியோ பல கஷ்டங்களின் மத்தியில் வெளியே சென்று விட்டேன். அப்போது எனது கண்களுக்கு ஒரு அருமையான காட்சி. எனது தெய்வத்தை நேரடியாக கண்டேன். அந்த தெய்வம் வேற யாரும் இல்லை, என்னை ஈன்று எடுத்த தாய். என்னை அவள் கண்டதும் அவள் கண்களில் ஒரு பூரிப்பை கண்டேன். அப்போது எனக்கு ஒரு சிந்தனை, இவ்வளவு நேரமும் உயிரே போக தவித்தாலே அது என்னை ஈன்றெடுப்பதற்குத்தானா? உயிர் கொடுத்து உயிர் தந்த தெய்வமே எனது தாய்.
அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மா பிரேசிலிய அதிபர் ஜேர் போல்சோனோராவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. உலகத்தின் மிகப்பெரிய மலிவு விலை விமான சேவைகளில் ஒன்றாகிய மலேசியாவில் தொழில்படுகின்ற ஏர் ஏசியா கழுத்து முறிந்தது பொருளாதார வீழ்ச்சி. கொரோனா என்றால் அது ஒரு சிறிய இன்ஃபுளுசா போன்றது என்று தொடர்ந்து கேலி செய்து வந்தவர் பிரேசில் நாட்டினுடைய அதிபர் ஜேர் போல்சோனோராவ். இவருக்கு இப்பொழுது கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதை ஊடகங்களுக்கு அவரே முன்வந்து தெரிவித்திருக்கின்றார். பிரேசிலில் இருந்து வெளியாகின்ற மீடியா குளோபோ.com இல் இது வெளியாகி இருக்கின்றது. மேலும் அவர் தனக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்று கூறி குளோரோக்கின் என்கின்ற மலேரியாவிற்கு பாவிக்கின்ற மருந்தை தான் இதற்காக பாவிக்க ஆரம்பித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த மருந்து சரியானது அல்ல, பொருத்தமானது அல்ல என்று பல நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவர் கொரோனாவிற்குரிய நடைமுறைகளை சரியாக கடைபிடிக்காமல் அமெரிக்க அதிபர் போல முகத்தை மறைக்கும் கவசத்தை அணிய மறுத்து தென் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் என்று தன்னை கூறி திரிந்தவராகும். மேலும் இவர் கொரோனாவிற்கான நடவடிக்கைகளை சரியாக எடுக்காதது மட்டுமல்ல, தானும் பொறுப்பற்ற விதத்தில் நடந்ததனால் ஜூன் மாதம் நீதிமன்றம் இவர் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்தே வெளியே செல்ல வேண்டும் என்று இவருக்கு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து அவ்வாறு நடந்தாலும் இவர் பொதுமக்களினுடைய ஆர்ப்பாட்ட நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார். மதுபானம் அருந்தும் இடத்தில் இருந்து மதுபானம் அருந்தி இருக்கின்றார். மக்கள் வெள்ளத்தில் யாதொரு பொறுப்புணர்வும் இல்லாமல் நெருக்கமாக நடந்திருக்கின்றார். ஆகவே இவருக்கு இப்பொழுது கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இவர் கூறியதை போல இது சிறிய இன்ஃபுளுசா தானா, இல்லை இது பாரதூரமானது தானா என்பதை அவர் தன்னுடைய வாழ்வில் நேரடியாகவே பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது. பிரேசிலில் 210 மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். உலகத்தின் இரண்டாவது மோசமான இடத்தை அந்த நாடு அடைந்திருக்கின்றது. 65,000 பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த நாட்டில் 9% இருக்கின்றார்கள். பிரேசிலிய அதிபரனுடைய வயதும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் கொரோனாவும் அவரை என்ன செய்ய போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற மலிவு விலை விமான சேவைகளில் ஒன்று மலேசியாவில் இருந்து ஏற்படும் ஏர் ஏசியா நிறுவனமாகும். இந்த நிறுவனத்திற்கு ஏற்பட்ட பொருளாதார கஷ்டமும் கொரோனா காலத்திற்கு பின்னதாக பறக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டதனால் இப்பொழுது ஏறத்தாழ அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முடியாத நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளினுடைய பெறுமதி 18% தடாலென வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிறுவனத்திற்கு சொந்தக்காரர் பில்லியனர் என்று வர்ணிக்கப்படுகின்ற டோனி பெர்னாண்டஸ் என்பவராகும். புகழ்பெற்ற இவர் இங்கிலாந்தில் இருக்கின்ற குயின் பார்க் ரேஞ்சர்ஸ் என்கின்ற உதைபந்தாட்ட அணியின் உரிமையாளராகவும் இருக்கின்றார். மலேசிய அரசிடம் பங்குரோத் அடைந்த நிலையில் இதை வெறும் 2 குரோனர்களுக்கு மட்டும் வாங்கி இதை முன்னேற்றினார் என்று கூறப்படுகின்றது. மலிவான ஒரு விலையில் அதை பெற்று சிறப்பாக வளர்ச்சியடைய செய்து 255 விமானங்கள் பறந்தன, 20,000 பணியாளர்கள் இருந்தனர். ஆனால் கொரோனா ஆரம்பித்த பின்னர் உண்டான தடைகள் காரணமாக உலக விமானங்களுக்கு ஏற்பட்டது போல நெருக்கடி இதற்கும் ஏற்பட்டது. கடந்த திங்கள் வெளியான அறிக்கையின்படி 1.2 பில்லியன் குரோனர்கள் இந்த விமான சேவைக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக டென்மார்க் செய்திகள் தெரிவிக்கின்றன. டிசம்பர் மாதம் 430 மில்லியன் டாலர்கள் வேண்டும் இதை மறுபடியும் இயங்க செய்ய என்று கூறப்பட்டது. இப்பொழுது வங்கி கடன், சொந்த பணம் ஆகியவற்றை ஆதாரமாக வைத்து இதை மறுபடியும் இயங்க வைப்பதற்கு அவர் முயற்சிப்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கைக்குட்டையுடன் மோதிரத்தையும் கலட்டி வீச மாட்டார் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏர் ஏசியா தப்பி பிழைக்குமா, காத்திருக்கின்றது உலகம். டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை, வணக்கம்.
நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்ப ரீதியாக எமக்கு இன்றும் உதவி புரிந்த சிவரஞ்சனி சிவகுமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.